16. கிருபையின் கால முடிவு. கிருபையின் காலம் எப்போது முடியுமென்று ஒருவரும் அறியார். எப்பொழுது இந்த தூது முடிவடையும் அல்லது எப்பொழுது கிருபையின் காலம் முடிவிற்கு வரும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை நமக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் நாம் ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். அதே சமயம் சர்வ வல்லவரின் பரலோக ஆலோசனை மன்றங்களில் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறவைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்காமலும் இருப்போமாக. கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்பதை குறித்து என்னிடத்தில் ஏதாவது விசேஷித்த வெளிச்சம் உள்ளதா என்று கேட்கின்ற அநேக கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற பதில், ஒருவனும் கொருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகின்றபடியால் பகற்காலமாகிய இதுவே நாம் கிரியை செய்ய வேண்டிய நேரம் என்ற இந்த தூது மாத்திரமே அழிப்பதற்கு என்னிடத்தில் இருக்கின்றது என்பதே. கிருபையின் கால முடிவிற்கு முன்னதாக ஞாயிறு ஆசரிப்புச் சட்டம் அமலாக்கப்படும். கிருபையின் கால முடிவிற்கு முன்னதாக மிருகத்திற்கு சொரூபம் உண்டு பண்ணப்படும் என்பதை கர்த்தர் எனக்கு தெளிவாக காண்பித்திருக்கின்றார். ஏனெனில் அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களது நித்தியமான முடிவை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் பரீட்சையாக இருக்கின்றது. மிருகத்திற்கான சொரூபம் என்றால் என்ன? அது எவ்வாறு உண்டு பண்ணப்பட வேண்டும்? அந்த சொரூபம் இரண்டு கொம்புள்ள மிருகத்தால் உருவாக்கப்படும். மேலும் அது மிருகத்துக்காக உருவாக்கப்படுகின்ற சொரூபமாகும். அது மிருகத்தின் சொரூபமாகவும் கூட அழைக்கப்படுகின்றது. பின்னர் அந்த சொரூபம் எதற்குத்ததாயிருக்கின்றது என்பதையும் எவ்விதமாய் உருவாக்கப்படுகின்றது என்பதையும் அறிந்து கொள்ள போப்பு மார்க்கமான அம்மிருகத்தினுடைய குணாதிசயங்களையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பகால சபை எப்போது சுவிசேஷத்தின் எளிமையை விட்டு விலகி புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் ஏற்றுக்கொண்டதன் மூலம் கரைப்பட்டதோ, அப்போதே அது தேவனுடைய ஆவியையும் வல்லமையையும் இழந்து போனது. எனவே மக்களுடைய மனச்சாட்சியை கட்டுப்படுத்த அது மதச்சார்பற்ற வல்லமையின் ஆதரவை நாடியது. அதன் விளைவாக வந்ததே நாட்டினுடைய அரசாங்கத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்திய, தன் சொந்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கு, விசேஷமாக தங்கள் மதத்திற்கு எதிரான கொள்கையை உடையவர்களை தண்டிப்பதற்கு தனது சொந்த முடிவுகளையே செயல்படுத்திய போப்பு மார்க்கம் என்ற ஒரு சபை. மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை அமெரிக்கா உண்டு பண்ண வேண்டுமெனில் தனது நோக்கங்களை நிறைவேற்ற அரசின் அதிகாரத்தையும் பயன்படுத்துவதற்கேதுவாக மதவல்லமை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தியாக வேண்டும். மிருகத்தின் சொரூபம் என்பது புராட்டஸ்டன்ட் சபைகள் தங்களது பிடிவாதமான கொள்கைகளை வலியுறுத்துவதற்காக அரசாங்க வல்லமையின் உதவியை நாடும்போது உண்டாக்கப்படக்கூடிய மறுள விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் அமைப்பை குறிக்கின்றது. முத்திரையிடுதல் முடியும்போது கிருபையின் காலம் முடிவடையும். இக்கட்டுக்காலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு சற்று முன்னதாக நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றிருப்போம். அதன் பின்பு தங்கள் கையிலுள்ள நான்கு காற்றுகளை விட்டுவிட இருந்த நான்கு தூதர்களை நான் கண்டேன். அப்பொழுது பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் பட்டயங்களையும் ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பினதையும் முழு உலகமும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதையும் நான் கண்டேன். பரலோகத்தில் தூதர்கள் அங்கும் இங்கும் விரைவாக சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். தனது கையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த ஒரு தூதன் பூமியிலிருந்து திரும்பி வந்து தன்னுடைய வேலை முடிந்துவிட்டதாகவும் பரிசுத்தவான்கள் எண்ணப்பட்டு முத்திரையிடப்பட்டுவிட்டதாகவும் இயேசுவிடம் தெரிவித்தான். அப்போது 10 கற்பனைகள் அடங்கிய பெட்டிக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து தமது கைகளிலிருந்து தூப கலசத்தை கீழே போட்டு தமது கைகளை உயர்த்தி உரத்த சத்தத்துடன் முடிந்தது என கூறியதை நான் கண்டேன். ஒரு கணப்பொழுதைப் போன்ற நேரமே இன்னும் மீந்திருக்கின்றது. ஆனால் ராஜ்யத்துக்கு விரோதமாக இராஜ்யமும் ஜாதிக்கு விரோதமாக ஜாதியும் ஏற்கனவே எழும்பிக் கொண்டிருக்கின்றபடியால் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டிய பொதுவான வேலை ஒன்றுமில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டு தீருமளவும் நான்கு காற்றுகள் இன்னமும் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்பு பூமியின் வல்லமைகளெல்லாம் தங்களது படைகளை கடைசி மாபெரும் யுத்தத்திற்கு அணிவகுக்கும். பூமியிலிருந்து திரும்பி வருகின்ற ஒரு தூதன் தனது வேலை முடிந்துவிட்டதாக அறிவிக்கின்றான். கடைசி சோதனை இவ்வுலகத்தின் மீது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தெய்வீக நியமங்களுக்கு உண்மையாயிருந்ததை நிரூபித்த அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றிருந்தனர். அதன் பின்பு பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து தமது மத்தியஸ்த வேலையை நிறுத்துகின்றார். பின்னர் தமது கரங்களை உயர்த்தி ஒரு உரத்த சத்தத்துடன் முடிந்தது என்று கூறுகின்றார். கிருபையின் காலம் சடுதியில் எதிர்பாராத நேரத்தில் முடிவடையும். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக பரிந்து பேசுவதை நிறுத்தும்போது அனைவரது வழக்குகளும் நித்தியமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும். கிருபையின் காலம் முடியும். பரலோகத்தில் கிறிஸ்து பரிந்து பேசுவது முடிவுக்கு வரும். இந்த நேரம் கடைசியாக அனைவர் மீதும் சடுதியாக வருகின்றது. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரித்துக் கொள்ள தவறின அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களாக காணப்படுவர். கிருபையின் காலம் முடியும் போது சடுதியாக எதிர்பாராத விதமாக நாம் அதை மிக குறைவாக எதிர்பார்க்கின்ற ஒரு நேரத்தில் வரும். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சுத்தமான பதிவேட்டை பரலோகத்தில் பெற்றிருக்க முடியும். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்கின்ற நிச்சயத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
நுட்ப நியாய விசாரணையின் வேலை முடிவடையும் பொழுது அனைவரது நித்தியமும் ஜீவனுக்காக அல்லது மரணத்திற்காக என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கும். வானத்தின் மேகங்களின் மீது கர்த்தர் தோன்றுவதற்கு ஒரு குறுகின காலத்திற்கு முன்பாகவே கிருபையின் காலம் முடிவடைகின்றது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவா பேழைக்குள் பிரவேசித்த பிற்பாடு நோவாவை உள்ளே வைத்தும் தேவபக்தி இல்லாதவர்களை வெளியே வைத்தும் தேவன் அடைத்தார். ஆனால் அடுத்த 7 நாட்களும் தங்களது அழிவு நிச்சயிக்கப்பட்டுவிட்டது என்பதை அறியாத மக்கள் அஜாக்கிரதையான களியாட்டத்தை விரும்புகின்ற தங்களது வாழ்க்கையை தொடர்ந்தது மட்டுமின்றி சடுதியாய் நடக்க இருக்கின்ற நியாயத்தீர்ப்பின் எச்சரிப்புகளை குறித்தும் பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் நமது இரட்சகரும் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் மத்தேயு 24:39 என்று கூறுகின்றார். அமைதியான நடு இரவில் திருடனைப் போல எவரும் அறியா வண்ணம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்ற மணிவேளையானது கடந்து போகும். பாவிகளுக்கு அளிக்கப்பட்ட இரக்கத்தின் சலுகை முடிவாக எடுபட்டு போகும்.
வியாபாரம் செய்கின்றவர்கள் தங்களது லாபத்தை சம்பாதிப்பதிலேயே தொடர்ந்து மூழ்கியிருக்கும் போது, களியாட்டத்தை விரும்புகின்றவர்கள் அதை அனுபவிக்க நாடிக்கொண்டிருக்கும் போது, நாகரீக மோகம் கொண்ட பெண் அழகுப்பிரியராய் தன்னை வீணாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போது, ஒருவேளை இப்படிப்பட்ட அந்த மணிவேளையிலே சர்வபூமியின் நியாயாதிபதி, நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறையக் காணப்பட்டாய், தானியேல் 5:27 என்கின்ற வாக்கியத்தின் தீர்ப்பை கூறுவார். கிருபையின் காலம் முடிந்த பின்பு மானிட நடவடிக்கைகள். பூமியின் மீதாக நீதிமான்களும் துன்மார்க்கரும் தங்களது சாவுக்கேதுவான தன்மையிலேயே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதாவது, மாற்ற இயலாத இறுதியான தீர்மானம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே தீர்ப்பாக கூறப்பட்டாயிற்று என்பதை அறியாமல் மனிதர்கள் அனைவரும் புசித்தும் குடித்தும் நட்டுக்கொண்டும் கட்டிக்கொண்டும் இருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் மாற்ற இயலாத தீர்மானம் அறிவிக்கப்பட்டதையும் உலகத்தினுடைய நித்தியம் நிரந்தரமாக தீர்மானிக்கப்பட்டுவிட்டதையும் பூமியின் குடிகள் அறியாதிருப்பார்கள். தேவ ஆவியானவர் முடிவாக மக்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலும் கூட மத சம்பந்தமான சடங்குகள் அவர்களால் தொடர்ந்து செய்யப்படும். கொடூரமான ஆர்வத்துடன் தீமையின் பிரபுவானவன் தனது தீய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கதாக அவர்களை ஊக்கப்படுத்துவான். ஆர்வத்துடன் செய்யப்படும் அவர்களின் செயல்கள் தேவனுக்கான பக்தி வைராக்கியத்தின் போலி தோற்றத்தைக் கொண்டிருக்கும்.
கோதுமையும் களைகளும் அறுப்புக்காலம் வரையிலும் ஒன்றாகவே வளரும். வாழ்க்கையின் கடமைகளை நிறைவேற்றுவதில் நீதிமான்கள் தேவபக்தியற்றவர்களோடே கடைசி வரையிலும் போராடும்படியாக அவர்களுடனான தொடர்புக்குள் கொண்டுவரப்படுவார்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை அனைவரும் தெளிவாகக் காணும் பொருட்டாக ஒளியின் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகள் மத்தியிலே சிதறப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு காத்திருப்பவர்களில் சிலர் கிறிஸ்து வரும் வேளைகளில் தங்களது தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை சிலர் வயலில் விதைத்துக் கொண்டிருப்பார்கள். வேறு சிலர் அறுவடை செய்து அதை சேர்த்துக் கொண்டிருப்பார்கள்.
இன்னும் சிலர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று கிறிஸ்துதாமே அறிவித்தார். அவிசுவாசமும் விளக்கப்பட்ட கேளிக்கைகளும் தொடரும். விஞ்ஞானம் என்றழைக்கப்படும் நாத்திகம் வேதாகமத்தின் மீதுள்ள கிறிஸ்தவ உலகத்தின் விசுவாசத்தை அதிக அளவில் அழித்திருக்கின்றது. சுய இன்பத்தோய்வின் வழியை பின்தொடரவும் எச்சரிக்கப்படாதிருக்க வந்தக்கதாக தவறான கருத்துகளும் கட்டுக்கதைகளும் மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் தேவனை தங்களுடைய அறிவில் வைத்துக் கொள்ளாதிருக்க அவர்கள் போராடுகின்றனர். நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றனர். அவர்களது அவிசுவாசத்தின் மத்தியிலும் தேவனற்ற கேளிக்கைகளின் மத்தியிலும் பிரதான தூதனுடைய சத்தமும் தேவனுடைய எக்கால சத்தமும் கேட்கப்படுகின்றது.
நமது உலகத்தில் இருப்பவைகளெல்லாம் சுறுசுறுப்பான செயலில் ஈடுபட்டிருக்கும் போதும், லாபத்திற்காக சுயநல நோக்கத்தில் மூழ்கியிருக்கும் போதும், ஒரு திருடனைப் போல எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார். தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் உலகத்தோடு ஒன்றுபட்டு அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தடை செய்யப்பட்ட கேளிக்கைகளில் அவர்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் போது, உலகத்தின் ஆடம்பரம் சபையின் ஆடம்பரமாக மாறும்போது, திருமணமணி ஓசைகள் இசையெழுப்பும்போது, உலகப்பிரகாரமான அநேக வருடங்களின் செல்வச் செழிப்பிற்காக அனைவரும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும்போது, அந்த வேளையில் வானங்களிலிருந்து மின்னல் பளிச்சிடுவது போல அவர்களது பிரகாசமான எதிர்பார்ப்புகளும் பொய்யான நம்பிக்கைகளும் சடுதியிலே முடிவை அடையும். மனிதர்கள் முழுநேரமும் தொழிலில் ஈடுபட்டிருப்பர். லோத்து சோதோமின் அழிவை குறித்து தனது குடும்ப அங்கத்தினருக்கு எச்சரித்தபோது அவர்கள் அவன் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. மாறாக அவனை தீவிர ஆர்வமுள்ள ஒரு மத வெறியனாக பார்த்தார்கள். எனவே அப்போது வந்த அந்த அழிவு அவர்களை ஆயத்தமற்றவர்களாக கண்டதது. அப்படியாகவே கிறிஸ்து வரும்போதும் இருக்கும். விவசாயிகளும் வழக்கறிஞர்களும் வாணிபர்களும் முழுநேரமும் தங்களது தொழிலிலே மும்முரமாய் ஈடுபட்டிருப்பார்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாள் அவர்கள் மீது ஒரு கண்ணியைப் போல வரும். ஊழியக்காரர்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் வழக்கறிஞர்களும் பெரிய மனிதர்களும் வெளித்தோற்றத்தில் நல்ல மனிதர்களாக இருப்பவர்களும் சமாதானமும் சவுக்கியமும் என்று உரத்து கூறும்போது சடுதியான அழிவு வரும். கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை தேவனுடைய நாள் ஒரு கண்ணியைப் போல வரும் என லூக்கா குறிப்பிடுகின்றார். அதாவது, காடுகளில் இறை தேடிப் போய்க் கொண்டிருந்த ஒரு விலங்கு, ஐயோ, திடீரென வேடனுடைய மறைவான கண்ணியில் மாட்டி இரையாவதைப் போல அது இருக்கும். 10 MR 266. மனிதர்கள் மிர்விசாரமாய் பொழுதுபோக்குகளில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும்போது, வாங்குவதிலும் விற்பதிலுமே அவர்களது கவனம் முழுவதும் மூழ்கியிருக்கும்போது, யாரும் எதிர்பாராத விதத்தில் திருடன் அணுகுவான். அப்படி போலவே மனுஷகுமாரனுடைய வருகையிலும் இருக்கும். உடன்பாடான மனநிலை கொண்டிருக்கும் மதத் தலைவர்கள், உலகம் சார்ந்த தத்துவத்தின் விவாதம் தேவனுடைய நியாயத் தீர்ப்புகளை குறித்த பயத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, மதபோதகர்கள் சமாதானமான செழிப்பான் முன்னோக்கியுள்ள நீண்ட யுகத்தை சுட்டிக்காட்டி போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உலகம் முழுவதும் வியாபாரத்திலும் உலக இன்பங்களிலும் நடுவதிலும் கட்டுவதிலும் புசிப்பதிலும் குடிப்பதிலும் களியாட்டங்களில் பங்கெடுப்பதிலும் மூழ்கியிருக்கும் பொழுது, தேவனுடைய எச்சரிப்புகளை உதறித் தள்ளி அவரது ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுதும் அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. தேவனுடைய நாள் எப்பொழுது வந்தாலும் தேவபக்தி இல்லாதவர்கள் எதிர்பாராத நேரத்திலேயே அது வரும். எவ்வித மாற்றமுமின்றி வாழ்க்கை அதன் சுழற்சியில் சென்று கொண்டிருக்கும்போம் மனிதர்கள் கேளிக்கைகளிலும் தொழிலிலும் வியாபாரப் போக்குவரத்திலும் பணம் சம்பாதிப்பதிலும் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கும் போதும், மதத் தலைவர்கள் உலகத்தினுடைய அறிவு பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் குறித்து மிகைப்படுத்திக் காண்பித்துக் கொண்டிருக்கும் போதும், மக்கள் ஒரு பொய்யான பாதுகாப்பில் தாளாட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போதும், அந்த நேரத்திலே பாதுகாப்பில்லாத வீட்டில் திருடன் நடுஇரவில் நுழைந்து கொள்ளையடிப்பதைப் போல, தேவபக்தி இல்லாத அலட்சிய போக்குள்ள மனிதர்கள் மீது சடுதியான அழிவு வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டதாக சாத்தான் யூகிப்பான். சாத்தான் இக்கட்டு காலத்திலே துன்மார்க்கரை தூண்டிவிடுவான். அவர்கள் தேவ மக்களை வளைந்து கொண்டு அவர்களை அழிக்க முயல்வார்கள். ஆனால் மன்னிக்கப்பட்டாயிற்று என்ற வார்த்தை பரலோக புத்தகங்களில் அவரது மக்களின் பெயர்களுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை அவன் அறியாதிருப்பான்.
யாக்கோபுக்கு எதிராக ஏசாவை புறப்படத் தூண்டுவதற்கு சாத்தான் எவ்வாறு தனது செல்வாக்கை பயன்படுத்தினானோ, அதேபோல இக்கட்டுக்காலத்திலே தேவனுடைய மக்களை அழிக்கும்படிக்கு துன்மார்க்கரை தூண்டிவிடுவான். பரிசுத்த தூதர்கள் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக நிற்பதை அவன் காண்பான். அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை யூகிப்பான். ஆனால் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்களது வழக்குகள் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்பதை அவன் அறியாதிருப்பான். வேத வசனத்திற்கான ஒரு பஞ்சம். தேவனுடைய ஊழியக்காரர்களால் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது பாராட்டாமலும், அதை படித்து ஆராய்ந்து தியானிக்காமலும், அருமையானதாக உயர்வாக மதிக்காமலும் இருப்பவர்கள் கடுந்துயருடன் இனிமேல் புலம்பி அழுவதற்கான காரணத்தை உடையவர்களாயிருப்பர். நியாயத்தீர்ப்பின் முடிவான நேரத்தில் கர்த்தர் பூமியின் மீது கடந்து செல்வார் என்பதை நான் கண்டேன். அப்போது நடுங்க வைக்கும் பயங்கரமான வாதைகள் விழ ஆரம்பிக்கும். அப்போது தேவனுடைய வார்த்தையை இகழ்ந்து உதாசீனப்படுத்தினவர்களும் அதை வெகு அற்பமாக மதிப்பிட்டவர்களும் கர்த்தருடைய வசனத்தைத் தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். ஆமோஸ் 8:12. வேத வசனம் கேட்கக் கிடையாத ஒரு பஞ்சம் தேசத்திலே வந்திருக்கின்றது. துன்மார்க்கருக்காக இனி எந்த ஜபங்களும் ஏறெடுக்கப்படுவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் தெய்வ பயமில்லாத ஒரு மக்கள் கூட்டத்திற்காகவும், கலக வீட்டாரான ஒரு சபைக்காகவும் தங்களது கடைசி ஜபங்களை ஏறெடுத்தும், மனக்கிலேசமடைந்து கடைசி சொட்டு கண்ணீரைச் சிந்தியும் தங்களது கடைசி வேலையினை செய்து முடித்திருப்பார்கள். அவர்களுக்கான பக்திவினயமான கடைசி எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டாயிற்று. அதன் பின்பு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று பெருமை பாராட்டிக் கொண்டு, ஆனால் அதன்படி வாழாத மக்களால் தங்களுடைய ஊழியக்காரர்களிடமிருந்து கொஞ்சம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தங்களுக்கு இரட்சிப்பின் வழி விளக்கி காண்பிக்கப்படுவதற்காகவும், அல்லது நம்பிக்கையான ஒரு வார்த்தையையோ அல்லது ஒரு ஜெபத்தையோ கேட்பதற்காகவும், அல்லது ஒரு அறிவுரையை பெற்றுக்கொள்வதற்காகவும், வீடுகளும் நிலங்களும் மற்றும் கஞ்சத்தனமாய் வாஞ்சையுடன் போற்றிச் சேமிக்கப்பட்டு இறுக்கமாக பிடித்து வைக்கப்பட்ட பணமும் டாலர் எத்தனை சீக்கிரமாய் ஊழியக்காரர்களிடத்தில் கொடுக்கப்படும். ஆனால் அப்படி இல்லை. அவை எல்லாவற்றாலும் அப்போது பிரயோஜனமில்லை. இப்போது அவர்கள் சத்தியம் கிடைக்காத பசியாலும் தாகத்தாலும் பயனற்ற விதத்தில் கண்டிப்பாக தவிக்க வேண்டும். அவர்களது தாகம் ஒருபோதும் தணிக்கப்படமாட்டாது. எந்ததவொரு ஆறுதலையும் இப்போது அவர்கள் கண்டடைய மாட்டார்கள். அவர்களது வழக்குகள் தீர்மானிக்கப்பட்டு நித்தியத்திற்காய் முடிவு கட்டப்பட்டுவிட்டது. அது அச்சம் நிறைந்த பயங்கரமான ஒரு நேரமாகும்.
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் இரக்கமில்லாமல் பூமியின் மீது ஊற்றப்படும் இந்த நேரத்தில், உன்னதமானவரின் மறைவிலிருக்கின்ற தேவனுடைய மக்களை, அதாவது தம்மை நேசித்து தமது கற்பனைகளை கைக்கொண்டவர்களை, கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கிறதை பார்க்கும்போது, துன்மார்க்கருக்கு அது எத்தனை பொறாமையாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தங்களது பாவங்களின் நிமித்தம் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நீதிமான்களின் பங்கு உண்மையில் பொறாமையூட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் இரக்கத்தின் கதவு துன்மார்க்கருக்கு மூடப்பட்டுவிட்டது. கிருபையின் காலம் முடிந்த பின்பு அவர்கள் சார்பாக எந்த ஒரு ஜெபமும் ஏறெடுக்கப்படமாட்டாது. குணத்தின் மாற்றம் சாத்தியமல்ல.
கர்த்தர் மகா வல்லமையோடும் மகிமையோடும் வரவிருக்கிறார். அப்போது நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் இடையே முழுவதுமான ஒரு பிரிவினையை உண்டாக்குவதே அவரது வேலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே தங்களது பாத்திரங்களில் எண்ணெய் இல்லாதவர்களுக்கு எண்ணெய் வைத்திருப்பவர்களிடமிருந்து எண்ணெய் மாற்றப்பட இயலாது. அப்போது இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைவேறும். நீதிமான்களும் துன்மார்க்கரும் இவ்வுலக வாழ்க்கையின் வேலையில் ஒன்று சேர்ந்தே ஈடுபட்டிருக்க வேண்டும்.
ஆனால் கர்த்தரோ குணங்களை வாசிக்கிறவராயிருக்கின்றார். அவர் கீழ்ப்படிந்ததிலுள்ள பிள்ளைகள் யார் என்பதையும், அவரது கற்பனைகளை நேசித்து மதிக்கின்றவர்கள் யார் என்பதையும் கண்டறிகின்றார்.
மரிப்பதென்பது பக்தி வினயமான ஒரு காரியம்தான், ஆனால் உயிரோடிருப்பதென்பது அதைக் காட்டிலும் பக்தி வினயமான ஒரு காரியம். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செய்கையும் நம்மை மீண்டும் வந்து சந்திக்கும். கிருபையும் காலத்தில் நாம் எதனை உண்டு பண்ணுகின்றோமோ அதே நிலையில் நித்தியத்திற்கெல்லாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். மரணம் சரீரத்திற்கு முடிவைக் கொண்டு வருகின்றது, ஆனால் குணத்தில் எந்தவொரு மாறுதலையும் உண்டு பண்ணுவதில்லை. கிறிஸ்துவின் வருகை நமது குணங்களை மாற்றாது, ஆனால் இனிமேல் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாத அளவிற்கு அது நித்தியமாக அவைகளை தீர்மானம் மட்டுமே செய்யும். மற்றுமொரு கிருபையின் காலம் துன்மார்க்கரை உணர்த்த மாட்டாது. நமது தற்போதைய சந்தர்ப்பங்களையெல்லாம் நாம் முழுவதுமாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு ஆயத்தப்படக்கூடிய இன்னும் ஒரு கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. தமது கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருக்கின்ற அனைவருக்காகவும் கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற வரையிருக்கின்ற பரம வீட்டில் வசிக்கத் தகுதியான குணங்களை உருவாக்கத்தக்கதாக நமக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பமே நம்முடைய ஒரே ஒரு கடைசி சந்தர்ப்பமாகும்.
கர்த்தருடைய வருகைக்கு பின்பு கிருபையின் காலம் இராது. அப்படி இருக்குமென்று சொல்லுகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களும் தவறான வழியில் நடத்தப்பட்டவர்களுமாவர். பூமியில் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பிருந்த அதே போன்ற ஒரு நிலைமையே கிறிஸ்து வருவதற்கு மமுன்பும் இருக்கும். நமது இரட்சகர் வானத்தின் மேகங்கள் மீது வந்த பின்பு இரட்சிப்படைவதற்கான மற்றொரு சந்தர்ப்பம் ஒருவருக்கும் கொடுக்கப்படமாட்டாது. ஏனெனில் அனைவரும் தங்களது தீர்மானங்களை எடுத்து முடித்திருப்பார்கள். அவரவர்க்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படியே அனைவரும் சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்படுவார்கள். மற்றும் ஒரு கிருபையின் காலத்தை எதிர்பார்க்க முடியாது. தற்காலிக ஆயிரவருட அரசாட்சி என்பது கிளையாது. பரிசுத்த ஆவியானவர் தங்களது இருதயங்களில் உணர்வை கொண்டு வந்த பின்பும் சத்தியத்தை எதிர்த்து தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி அதனால் மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளாத படிக்கு வழியை தடை செய்கின்றவர்கள் ஒருபோதும் உணர்வடைய மாட்டார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்திலேயே தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்யாதது நிமித்தம் மீண்டுமாக அதே பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கான மற்றொரு சந்தர்ப்பத்தை கிறிஸ்து அவர்களுக்கு அளிக்க மாட்டார். தீர்மானம் முடிவானதாயிருக்கும்.